ஓம் சிவாய நமஹ. சைவம் டா டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
வேதம் பொழிந்தது, அதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இந்த கடலிலே இருந்தா அந்த தண்ணீர் யாருக்கு பயன்படும்? ஒருவருக்கும் பயன்படாதையா? உப்பு நீர் ஆழமும் அகலமும் நீளம் உடையதாக இருந்தாலும் யாருக்கும் பயன்படாத நீர். அந்த நீர் மேகத்தினுடைய கையிலே படுமானால் பொழிகின்ற மழையாக வாழ்விக்கிற வாழ்வு பொருளாக மாறுகிறது. அது அதிலிருந்து ஒரு உண்மை எடுத்துக்கொண்டார். இடிந்த மாக்களுடைய கையிலே இருக்கக்கூடிய பொருள் சிறந்த யோகியர் கை படுமானால் அது பலன் தருவது போல இல்லை. அற்பருடைய கையில இருக்கிற பொருளை ஞானியிடத்திலே ஆசை அற்றவர்கள் அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவது இதுவே. அப்படிப்பட்ட சிறந்த ஞானிகள் கையிலே படுமானால் இழிந்தவர் கை பொருளாகாதது, அது உயர்ந்தவர் கை பொருளாக மாறுகிறது. அது என்ன செய்கிறது? தான் பலருக்கு பயன்படுகிறது. அதுபோல மேகம் இழிந்த பொருளாக இருந்த அந்த கடல் நீரை எல்லா உயிரிலும் வாழச் செய்கிற பொழி மழையாக பெய்கின்றது என்ற ஒரு நல்ல நயத்தை காட்டுகிறது. இப்படி மிகச் சிறந்ததாக இந்த புறணையாறு உயிர் வளர்க்கிறது, பயிர் வளர்க்கிறது. அந்த வளர்ந்த உயிர்கள் வேளாளர்களாக நிற்கிறார்கள். பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் எப்படி செய்கிறார்களாம்? அன்புறு பத்தி வித்தி ஆக நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு இன்புருவான ஈசன் அருள் விளையுமா போல். அந்த பயிர்கள் விளையிறதான் நல்ல அன்பர்களுக்கு பக்தியாகிய விதையை விதைத்து ஆர்வமாகிய அந்த நீரை பாய்ச்சுகிற இன்புருவாகி அந்த தொண்டர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இறைவன் எப்படி வருவானா? இன்புருவான இறைவன் கடல் ஏற்று இன்பம் இல்லை. அதுதான் நினைக்கிறார் செங்கணவன்பால் இசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாத இன்பம் நம்பாளராக. யாரிடத்திலும் இல்லாத இன்பம் யாருக்கு வந்து சேருகிறது? இந்த ஆர்வணி பார்த்திருந்த தொண்டருடைய மனத்திலே வந்து அங்கே இன்புருவான ஈசன் அருள் விளைகிறான். இன்பமே வடிவமாகிய இறைவன் அருளாக அங்கே பொழிகின்றான் அடியாருடைய உள்ளத்திலே. அதுபோல பயிர்கள் விளைந்தன என்று சொல்கிறேன். இப்படி பயிர்கள் எல்லாம் விளைந்தான் உயிர்கள் எவ்வளவு தழைப்பு இருக்க முடியும்? பயிர்கள் விளைகிற போதே தவறுகளை சேர்த்து விளைக்கிறார்கள், அவலங்களை சேர்த்து விளைக்கிறார்கள். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுகிற போதே அந்த பொருளை உலக உயிர்களை அழிக்க வேண்டும் என்று உற்பத்தி பண்ணுகிறார்கள். அணுகுண்டை சொல்லவில்லை. நச்சுக்கிருமிகள் சேருகிற உரம்விட்ட பயிர்கள், கலப்படமான உணவுப் பொருள்கள், கலப்படமான சிந்தனை தேக்கங்கள், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் என்ற உண்மை நிலையை காட்டுகிற அறிஞர்கள் இல்லை. அதனால அவலங்களை பெருக்கும் அறிவு போல அவலங்களை காட்டி இப்படி நிறைய கலப்படங்கள் இல்லாமல் உயிர் வாழ்வதற்குரிய பயிர்களை விளைக்கிற அந்த தன்மையை காட்டுகிறார். விளைந்தன நருந்தன் சாலி, நருந்தன் சாலி குளிர்ச்சி நல்ல பயிர் நெல் விளைந்தது பாண்டி நாட்டிலே. இப்படிப்பட்ட பாண்டி நாட்டிலே ஒரு அற்புதம் சொல்கிறார். நான்முகன் நால் வேதம் வளர்த்தான் தாமரை மூச்சிலே இருந்து. அதுபோல பாண்டி மண்டலத்திலே பொதிய மலை என்ற மலை அதனுடைய பகுத்து போல இருந்து அகத்தியன் தமிழ் வளர்த்தான் என்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவார். ஆக பரஞ்சோதி முனிவருக்கு எங்க போனாலும் மிகச்சிறந்த தமிழின் நீர்மை அதனுடைய பெருமை இயைத்து காட்டுகிற ஒரு வல்லாளராக இருக்கிறார். அங்க ஒரு அருமையான நிலையை கேட்கிறார். இந்த கடவுள் ஏன் வந்து தெற்கு திசை நோக்கி வந்து ஆடுகிறார்? கைலாயத்திலே இருக்க வேண்டியதான் இந்த ஆசாமி. இவர் ஏன் திருவாலங்காட்டுக்கு வந்தார்? அது ரத்தன மண்டபம் அம்பலம், பொன்னம்பலத்துக்கு வந்தார், வெள்ளியம்பலத்துக்கு வந்தார், தாமர சபைக்கு வந்தார், பிறகு குட்டாரத்து சித்தர் சபைக்கு வந்து விட்டாரு. ஏன் தென் திசை வந்து ஆடுகிறார்னா, தென்றல் காற்று அனுபவிக்கிறார். ஆடி களைத்த இழைப்பை போக்குவதற்கு தெற்கே இருந்து விடுகிற தென்றலை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் விரும்புகிறது ஐயா. அப்ப தென் திசை எவ்வளவு உயர்ந்தது? அதுக்கு மேல இந்த திருச்செவி மாந்தவும் செவி சாதாரணமான செவி இல்லை. எத்தனையோ புகழ்மொழிகளை கேட்ட தோட்டம் பெறான், நிறைய கேட்டிருக்கிறார், முகத்துறிகளை நிறைய கேட்டுக்கிறது. ஆனா அந்த தமிழ் சுவை மாந்த வேண்டும் என்று தென் திசையில வந்து வந்து ஆடுகிறார். இதுக்கே போச்சு. ஆகவே இப்படி ஆடுகிற தெய்வம் கண்ணுதர் கடவுளும் இங்கே தலைமை ஏற்று பன்னுர ஆய்ந்த பசுந்தமிழ் மண்ணிடை வரம்பிலா சில மொழிகள் போல என்னிடப்படுமோ? இந்த தமிழை சாதாரணமாக மொழி என்று கருதி விடலாமா? இந்த ஆதங்கம் திருவிளையாடு பாடம் படித்தவர்களுக்கு தான் வரும், திருமுறை ஓடியவர்களுக்கு தான் வரும். வேற யாரையும் நாம் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, எதையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய அன்னையை, என்னுடைய தாயை, என்னுடைய ஆதாரத்தை இழிவுபடுத்துவார்கள் ஆனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் தவறு என்று சொல்லுகிறார். பரஞ்சோதி முனிவருக்கு அந்த ஈடுபாட்டினாலே கேட்கிறார், மண்ணிடை சில வரம்பிலா இலக்கண மொழி இல்லாத மொழிகளைப் போல வச்சு எண்ணி விடலாமா? தொண்டர்நாதனை தூது இடை விடுத்ததும் அற்புதங்கள் செய்து காட்டியதையா தமிழ்? இப்படி எந்த மொழியாவது எங்காவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறதா? எடுத்து வரலாற்று ஏடுகளில் காட்சிகளானால் நான் சொல்ல தொண்டர்நாதனை தூது இடையிட்டு எலும்பு பெண் உருவா கண்டதும் இந்த மொழி அல்லாமல் வேறு என்ன மொழி என்று கேட்கிறார். இப்படி மொழி பற்றி மொழி வழங்குகிற பாண்டி நாட்டிலே பெருமான் வந்து அருள் பெறுவதற்காக வரப்போகிறான். அந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, மூன்று தலைவரால் முறை செய்யப்பட்டது. இந்த தொடர்ச்சியாக மூன்று தலைவர் வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. என்னங்க மூன்று தலைவர் தொடர்ந்து வர்றதுனாலே அது ஒரு பெரிய பேரு. அம்மை அப்பன் செய் இந்த மூவரும் இருந்து பாண்டி நாட்டை சுந்தர பாண்டியனாக ஆகினது. நான் நன்றாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ன முதல்ல அங்க அந்த பள்ளியில என்ன ஆதிதர் ஆக்கி நல்ல நிலையில வாழ்க்கை. இந்த பெருமான் சுந்தர பாண்டியன் கடாதகை பிராட்டியார், அதற்கு அடுத்தபடியாக சேயாகி இருக்கிற உக்கரகுமார பாண்டியன். இந்த மூவரும் முறை செய்த நாடு என்று சொன்னால் இந்த நாட்டை விட ஒரு சிறந்த நாடு இருக்குமோ என்று செம்மாந்து கேட்கிறார். இந்த நாட்டுக்கு திருமுகம் மதுரையாம் புறம்னர். இந்த பாடலாம் சொல்லல, பாண்டி நாடு என்ற ஒரு மங்கை, அது இருக்கக்கூடிய உறுப்பு நலன்கள் இதெல்லாம் எல்லோரும் கேட்டுட்டு போயிருக்கேன். ஆனால் முகம், முகத்தை பார்த்தா பாண்டிய நாட்டிற்கு முகமாக இருக்கக்கூடியது மதுரையாம் புறம் என்று சொன்னார். இனி நான் ஒரு நல்ல பதக்கத்துல நடுவில் ஒரு பெரிய நாயக மணி வைப்பார்கள் பதக்கத்துல, மதானியன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மதானியில நல்ல சிறந்த நீலப்பச்சை, நல்ல மரகதம், மாணிக்கம், வைடூரியம், இதெல்லாம் உயர்ந்த ரசன வகை. இதெல்லாம் சொல்ல போறாரு சின்ன, எங்க சொல்றது? குணங்கள் என்ன, குற்றங்கள் என்ன, அணிந்தாலே பெறுகிற பயன் என்ன, என்னென்ன வகையாக வந்தது என்றெல்லாம் எடுத்து சொல்லுகிற பல கலைநூல் வல்ல புலவர் பரஞ்சோதி முனிவர். இங்க அந்த நடு பதக்கத்தில வைத்த மத்தியில வைத்த ஒரு மாணிக்கம் போல மதுரை இருக்கிறது என்று சொன்னார். இனி திருமகற்கு ஒரு தாமரை கூடமே, மகாலட்சுமிக்கு ஒரு தாமரை, லட்சுமி இருக்கக்கூடிய, லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய தாமரை, தாமரை பூத்த தடாகமதி தடமணி தீர்ப்பாடுவார். இந்த தடாகத்துல மீன் லட்சுமி எழுந்திருக்கிறாராம், லட்சுமி எழுந்திருக்கக்கூடிய தாமரையாக மதுரை இருக்கிறது. அப்போ செல்வ வளத்துக்கு என்னையா குறைவு இருக்கிறது? திருமால் மருமகற்கு, மகாவிஷ்ணுடைய மருமகள் யாருன்னா சரஸ்வதி, அவளுக்கு வெண்டாமரை மாடமே. நம்ம தொல்காப்பியர் அரங்கு போலே, நம்முடைய தியாகராசர் கல்லூரி போலே மதுரை இப்படிப்பட்ட நல்ல வெண்மாடமாக இருக்கிறது. வெண்சுதை மாடம், அந்த வெண்சுதை மாடத்தை பற்றி சொல்கிற போது கூட அவர் சொல்வாரு, எப்படி ஈசன் அடியார்கள் இறைவனுடைய திருவடியிலே அப்படியே ஒடுங்கி இருப்பார்களோ அதுபோல அப்படின்னு சொல்வாரு. இந்த மாடத்தை சொல்கிறது ஒரு சுபத்தை பார்த்து சொல்கிற போது சைவ சிந்தனை, சைவ வாழ்க்கை தத்துவங்கள், அனுபவங்களை எல்லாம் புழிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இங்க வெண்டாமரையாக இருக்கிறது இந்த கலைமகளுக்கு. ஞானம் தரும் மகற்கு யோக தணிப்பு இடமே, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு யோக பீடமாக மதுரை இருக்கிறது. அதனால்தான் சியாமலா பீடம் என்று சொல்வார். சக்தி பீடங்கள் 64 என்றும் 51 சொல்வார்கள். அதிலே தனிப்பட சக்தி பீடமாக இருப்பது சியாமலா பீடம். 8 காலங்களிலே 8 வகையான கோலங்களிலே இருந்து அன்னை மீனாட்சி அருள் தருகிறாள் என்று அவருடைய பெருமையை பேசுகிற பல நூல்கள் சொல்லுகிறார். இயன்றவாறு பரஞ்சோதி மணியோடும் எடுத்து காட்டுவார். ஆகவே இந்த யோகம் பீடமாக இருக்கிறது. இந்த தரையாம் மாறு, இந்த பூமியாகிய மாறுக்கு அணி திலகமே ஆனது இப்பேரு, நல்ல வெற்றி பொட்டு போல இருக்கிறது. இப்படியெல்லாம் வர்ணித்த அவர் மதுரையைச் சூழ அகழி இருக்கிறது. அந்த அகழியை சொல்ல வருகிற போது அந்த அகழிக்குள்ள விழுந்தவன் ஏற முடியாதுன்னு. எப்படி ஏற முடியாதுன்னா, அவ்வளவு பள்ளம், அவ்வளவு ஆழமான நீர் நிலை, அங்கே ஏற முடியாதுன்னா, தென்னிலாம் அதிமிளைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, தென்னிலாம் அதிமிளைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, சில தெய்வங்களை சிவபெருமானுக்கு ஒப்பன்று எண்ணினார் இரு நரகத்தியறினும் அப்படி சமமாக. கடவுள் ஒருவரே, அந்த கடவுள் ஒருவருக்கு சமமாக இறைவனுக்கு ஒப்பாக யாரையும் செல்லக்கூடாது. எண்ணினார் சிலரை, அந்த சிலரும் அருநரகத்தில் ஏறினாலும் ஏறலாம், இந்த அகழியில விழுந்தவர்கள் ஏற முடியாது. ஆக கடவுளுக்கு சமமாக சொல்லுகிற பாவத்தில இருந்து கரையேறினாலும் ஏறலாம். சிவருவான்னு சொன்னா நம்மள சண்டைக்கு வருவாங்க, நமக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனா தான் வருவர். விரிவினா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவினார் சொன்னாரேனும் எம்பெருமானாருக்கு ஏற்றதாகும் என்று சமரச நிலை உடையவர்கள். ஆனாலே கடவுளை சமமாக, கடவுளை ஒப்பாக பிறருக்கு சொன்னார்கள், பாவத்திலே விழுவார்கள். அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீண்டாலும் கூட இந்த மதுரை அகழியிலே இருந்து விழுந்தவர்கள் ஏற முடியாது என்று ஒரு நல்ல சென்னை சொன்னார். இன்னும் சொன்னார், வைகை ஒரு பக்கத்துல வடக்கு பக்கத்துல அகழியா இருக்கான். அந்த வைகையை பத்தி சொல்ல வருகிற போது பாருங்க, நம்முடைய பரஞ்சோதி முனிவருக்கு ஞானம் உண்டு, உமிழ்ந்த வாய் வேத தமிழ். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? பரஞ்சோதி முனிவர் சொல்றார் வேத தமிழ். அந்த வேத தமிழ் எங்க இருந்து? வேதம், வேதம் என்றால் அறிவு. அறிவு எப்படி வரும்? கேட்பதனாலும் நினைப்பதனாலும் வரும். அறிவு எப்படி வரும்? முதல்ல கேட்கணும், அதுக்கு பேரு சுருதி. சுருதி என்று சொல்வார், கேட்பதற்கு பேர் சுருதி. சங்கீதக்காரன்லாம் வச்சுக்கிட்டான்னா ஒரு சுருதி வச்சுக்கிடணும், அதை கேட்டுக்கிட்டு தான் அதனுடைய அடிப்படையில பாடணும். அதுல கவனம் இருந்தா தான் தாய் சுருதி. அந்த சுருதியை கேட்ட சுருதியை மனத்துல மீள மீள நினைப்பது இருக்கிறதே, அதான் சுருதி ஞானம். சுருதி ஞானம் இல்லாம பாடுறான் சார். கேட்பதை மனத்துல பலகாலம் நினைத்து 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 பயிற்சி செய்கிறவன் எவனோ அவன் வந்து ஸ்மிருதி. அது அறிவு பெறுவதற்கு, வேதத்தை ஓடுவதற்கு கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயல். அந்த கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயலை செயலினாலே வருவது அறிவு, அதான் வேதம். ஆனாலே ஸ்மிருதி, ஸ்மிருதி வேதம், அந்த வித்து அறிவை தரக்கூடியது. இங்க சொன்னார் வேத தமிழ்னர். அந்த வேத தமிழ் என்று யார் சொன்னது? ஞானம் உண்டு உமிழ்ந்தவாய் சிவபிரகாசாமி சொல்வார், எம் செவிய முதலாய் வாட்சபிரானர். அந்த ஞானப்பால் கொடுத்தாளாம் திரிபுர சுந்தரி திருநிலை நாயகி அம்மன், அத உள்ளதை உட்கெடுத்தாம நாவால் மறித்து எம் செவிய முதலாய் ஊற்றினவன். அவன் கொடுக்கலன்னா தேவார பாடல்கள் ஏது? அப்போ இந்த ஞான சம்பந்தர் ஞானம் உண்டு உமிழ்ந்த வாய் வேதம், வாய் வேதம் எல்லாம் செவியினாலே கேட்பது எழுதா கிளவி என்று பேரு. வாயினால சொல்லி சொல்லி வருவது. ஞான சம்பந்தருடைய பாட்டு யாரும் எழுதுறதில்ல, காதால கேட்டு 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 பாடி இருக்காங்க. நாங்கெல்லாம் புத்தகத்தை வச்சு படிக்கல எதுவுமே. ஓதுவர்கள் பாட கேட்டு 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 மனப்பாடமானது. பல பாடல்கள் பிறர் பாட சொல்ல கேட்டு மனசுல பதிந்ததுதான் தவிர, புத்தகத்தை எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணி தனியா உட்கார்ந்து ஒப்பிட்டதுலாம் கிடையாது. அது இலக்கண நூல்களை வேணா படிச்சுக்கலாமே தவிர, பெரும்பாலான இலக்கியங்களை நிறைய அருளாளர்களும் ஞானிகளும் அறிவுடையவர்களும் சொல்ல சொல்ல கேட்டு 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 மனசிலே வைத்துக் கொண்டது. உமிழ்ந்த வாய் வேதம் தமிழ் அறிந்து, அந்த தமிழுடைய நீர்மை அறிந்து வைதிகமுடன் சைவம் நிறுத்தும் நிலை நிறுத்தும். அந்த வைகையாறு, இந்த வைகையார ஆறு இல்லாம இருக்கு, ஆறுல நீர் இல்லாம இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், ஆனால் இந்த வைகை என்ன செய்தது? வைதிகத்தோடு சைவத்தை நிலைநிறுத்திய ஆறு அந்த இடம். அது நிலை நிறுத்தும் அமிழ்ந்த வெண்திரை வைகை, அமிழ்ந்த வெண்திரை வைகை. அப்படிப்பட்ட வைகையும் ஒரு பக்கமாக அகழியாக இருக்கிறது சொல்லி மிகச் சிறந்ததாக சொல்கிறார். இனி இந்த திருவீதி இருக்கிறதே, இந்த வீதிகள் எப்படி இருக்குதான்? கற்புடைய மாதர்கள் போல இருக்கிறதான். கற்புடைய மாதர்கள் நல்ல திலகம் வைத்திருப்பார்கள், மிகச்சிறந்த கூந்தல், நல்ல அதுல இருக்கக்கூடிய அருமையான மலர் கொங்குன் கருங்குழலி என்று சொல்ல, நல்ல தேன் சொரிந்த கொங்கு தேர் வாழ்க்கை என்று சொல்ல, அந்த மாதிரி நல்ல மங்கள பொருள்கள் எல்லாம் இருக்கு. ஒரு நல்ல கமுகு, இதெல்லாம் வந்து பெண்களுடைய நிலைகளை உறுப்புகளை எல்லாம் வர்ணிக்கிற போது அந்த தெருவெல்லாம் நல்ல கமுக மரம் கட்டியிருக்கிறார்களாம், நல்ல உயர்ந்த வாழை மரம் கட்டியிருக்கிறார்கள், தோரணம் கட்டியிருக்கிறார்கள், பூரண கும்பம் வைத்திருக்கிறார்கள், மலர்களினாலே தூக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள், நறுமண பொருள்களை எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அந்த வீதிகள் எல்லாம், மதுரை வீதிகள் எல்லாம் கற்புடைய பெண்கள் போல இருந்தனர். எவ்வளவு பெரிய உயர்வு தானே வீதியினுடைய சிறப்பை சொல்ல. இந்த வீதிகளிலே ஐயன் உரை வரம்பினது ஆகுமோ, என்னுடைய வர்ணனை எல்லாம் இதுக்கு அளவுபட முடியுமா இந்த மதுரையை வர்ணிக்கிறதுக்குன்னு கேட்கிற. இப்படி வர்ணித்தவர் இந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுமா ஐயா சொன்னார், மணி வளை விறகு விற்றவன் தாழ் சுமந்தடத்தவம் செய்த தெருக்கள். பெருமானுடைய திருவடி இந்த தெருக்களில சந்து கொண்டெல்லாம் போயிருக்க, வளவீசி தெருக்குள்ள போயிருக்கு. வளவீசு தப்பக்கலாம், நீங்க யாரும் இறங்கி நடக்க கூட மாட்டீங்க. அந்த மேம்பாலம் தான் அந்த இடத்துக்குள்ள மூக்க பிடிச்சிருக்கீங்க, அந்த இடத்துக்குலாம் சாமி போயிருக்காரு. வளவீசி தப்பக்கலாம்னு ஒண்ணு இங்க சுந்தர பேரம்பியதற்காக இந்த அட்டாரை சேவனாக வந்து இங்க இருந்திருக்கிறான். அவன் போகாத இடமே கிடையாது. வளையல் விட்டிருக்கிறான், மாணிக்கம் விட்டிருக்கிறான், விறகு விட்டிருக்கிறான், கூலியாளாக இந்த தெருக்களிலே நடந்திருக்கிறானே, அவனுடைய திருவடிகள் தோயப்பட்ட சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்குமானால் இந்த தெருக்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வீதியிலே வருகிற போது பரசெயல் வீதியை சொல்லுகிறார். அங்க ஒரு கருத்துள்ளார், இப்போ எல்லாம் அளவோட ஒரு பொருளை விற்று வாணி விட்டுகிறார். எள்ளுக்கு ஏத்த எண்ணெய் போலே கொடுக்கிற பொருளுக்கு ஏற்ற இன்பத்தை தருகிறவர்களாம். அப்படி ஒரு தெரிவு இருந்ததான். இப்ப பார்த்தா என்னால அளவு வரையறை இல்லாமல் வழங்குகிற வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஒன்றும் கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல போனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக கொடுக்கிறது தான் லாபம். கொடுக்கிற பணத்துக்கு உரியதை கொடுத்து விட்டால் அது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பெறுது. ஆனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக பொருளை கொடுத்து லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி நினைப்புடைய நெஞ்சங்களை உடைய வீதிகளும் மதுரையில் இருந்துதான். அதை பரத்தையர் வீதினர். இனி வேளாளர் வீதி வருவிருந்து பார்த்து செல்விருந்து ஓம்பி இன்னும் யாராவது வருவார்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான வேளாளர். அப்படின்னா இடைய விதைச்சுட்டு வானத்து மழையை எதிர்பார்த்திருக்கிற ஓரேர் உழவன் போலே விருந்தர்கள் இன்னும் வருவார்களா வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேல ஓசை, பெரிய ஓசை சத்தம், என்னன்னா தமிழருடைய நீர்மை பாராட்டுகிற ஓசை. இந்த வேளாளர்கள் அனுபவிக்கிறார்களாம், அதற்கு அவர்களுக்கு பரிசில் கொடுத்து பாராட்டுகிற அந்த ஓசை. இதெல்லாம் இந்த தெருக்களில் நிறைந்திருக்கிறது என்று மிக அழகாக இந்த தெருக்களை எல்லாம் சொல்லி இனி தொன்மரபு இருக்கை வணிகர் வீதியை சொல்லுகிற போது சொல்றார், சொல்லிலும் லாபம் கொண்டார். அது கதையா சொன்னா தான் தெரியும் என்னன்னு. என்ன சொல்லலன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்கிறார், உப்பு இருக்கான்னு கேட்கிறார். உப்பு இல்லன்னு சொன்னா அவர் அடுத்த கடைக்கு போயிடுவார். பருப்பு நயம் பருப்பு வந்துருக்கு, அம்மா கூட கேட்டாங்க ஒரு ரெண்டு கிலோ போடுவாங்கன்னு கேட்கணும். உப்பு இல்லைங்கிறத எப்படி சொல்லணுமா, பருப்பு இருக்கிற பொருள் அல்லது இனமான பொருளை சொல்லி அவனுடைய வேலையும் வேலையையும் வரையறுத்து சொல்லி நயத்தையும் சொல்லி வந்தவர் வெறுங்கையோடு போகாமல் வாங்கி கொண்டு போகும்படியாக தம்முடைய சொல் கொஞ்சம் கூட வீணாகக்கூடாது. சொன்ன சொல் இருக்க அது வீணாகக்கூடாது. அந்த சொல்லிலே கூட பொருளிலே லாபம் இல்ல, பேசுகிற பேச்சிலே கூட நல்ல லாபத்தை காண்கிறவர்களாகிய வணிகர் வீதிகள் எல்லாம் இருக்கிறது, சைவர்கள் வீதி இருக்கிறது. மூன்று போரும் வந்திட்டு பூஜை மறுபடி முடித்து திருவிளையாடல் கட்டி சிந்தித்து அன்பர் பூஜை செய்து நாள்களை போர் பல்லோர் உங்களை பார்த்தார் பதினஞ்சு பாட்டை சொல்லல. மூன்று போதும் வந்திட்டு காலை பகல் இரவாகிய மூன்று நேரங்களையும் இறைவனை வணங்கி பூஜை மரபொழி முடித்து இயந்தவாறு அவர்களுக்குரிய மரபிலே பூஜை செய்து திருவிளையாடல் கட்டி கேட்டா மட்டும் போடாது, சொன்னதெல்லாம் புருடாச்சிருந்தாருனா நேரம் போது தெரியாமனா சிந்தித்து சொன்னதிலே பொருள்களை ஆழமாக சிந்தனை செய்து அன்பர் பூஜை செய்து சிந்தித்தனுடைய பயன் என்ன, ஆண்டவனே இந்த அடியார்கள் பொருட்டாக ஏறக்குறைய 49 வேடங்களை போட்டுக்கொண்டு இந்த மதுரை மண்ணிலே திருவிளையாடல் செய்திருக்கிறான். ஒரு வரையும் பல வேடங்கள்ல அன்பர் பொருட்டாக பல உயிர்கள் பொருட்டாக திருவிளையாடல் செய்திருக்கிறார் என்று சொன்னார். நாமும் அன்பர்களுக்கு உண்மை நெஞ்சினராகிய அன்பருக்கு ஈர அன்பினருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், அதான் வழிபாடு. பூசை செய்யணும்னா பூ போடுறதில்ல, இயன்றவாறு அன்புடைய நெஞ்சங்களை கண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது. ஆக அன்பர் பூசை செய்து இதுதான் நாளுடைய ரொட்டீன் வேலை. நாள் கழிப்பர் யாரு, சிலர். பலர் எப்படி எல்லாம் இருக்கிறார்னா, பலர் எப்படி இருப்பார்கள், கற்பவை கட்டும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற, கற்பவை கற்றும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற, கருத்துல ஊற போடணும். இந்த கருத்துக்களை கேட்டதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை நன்றாக ஊற போட்டு, எப்படி பஞ்சாமிரம் ஊற மாதிரி, குலோப் ஜாமுன் ஊற மாதிரி, இந்த கருத்துக்களை ஊற போட்டு சொற்பொருள் நினைந்தும் அடிக்கடி அந்த சொல்லையும் பொருளையும் நினைச்சு நினைச்சு நினைச்சு, எப்படி இந்த நாக்கிலே போட்ட சுவையை திருப்பி திருப்பி நினைச்சு நாக்கை துளாவோமோ துளாவோமோ, அதுபோல சொற்பொருள் நினைந்தும் கேட்போர்க்கு உணர்த்தி தான் மட்டும் அனுபவிக்க கூடாது, கேட்பவர்களுக்கும் உணர்த்தி புது துளக்கம் தீர்த்தும். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை நீக்கி எட்பகல் இரவு நீங்கும் இடத்தும், பகல் இரவு என்று இல்லாமல் இறைவனுடைய துயிலும் யாரோடு பேசுகிறோம், இளமை உன் ஈராறு தோல் நிறையும் நினைக்கிற நினைப்போடு மெய் அறிவு ஆனந்த சச்சிதானந்தம் என்ற சொல்லுக்கு நல்ல தமிழ் வார்த்தை போட்டார், மெய் அறிவு ஆனந்தம் அற்புத வெள்ளத்துக்கு ஆளாது. அந்த அனுபவத்துக்குள்ளேயே தங்கியிருக்கும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று தாய்மானவர் சொல்வது போல அற்புத வெள்ளத்து ஆளாது ஆண்டு ஆளாது ஆழ்தல், தூங்காமல் தூங்குதல் போல ஆளாது ஆண்டு நாள் கழிப்போர் சில்லோ சில பேர், அது பலர் அப்படி சிலருக்கும். இப்படி எல்லாம் மதுரையுடைய வாழ்க்கையை சொல்லி இந்த நகரத்துக்கு இறைவன் தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனே இருப்பானா என்றால் காப்பிய தலைவன் என்று சொல்வதற்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது சொல்கிறார். இனி இதை ஒட்டி திருக்கைலாய சிறப்பு, திருக்கைலாயத்தில் தான் இந்த கதை தொடங்குறது, எங்கே கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் முடிகிறது தான் நம்முடைய மரபு. அந்த கைலாயத்திலே சூதமுனிவர் உட்கார்ந்து கொண்டு அடியவர்கள் எல்லாம் வந்து வணங்கி பெரியவராகிய நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீர்களே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் இறைவன் இணைந்து இறைவன் நந்தியம்பெருமானுக்கு சொன்ன, நந்தியம்பெருமான் அகத்தியனுக்கு சொன்ன, அகத்தியன் யாசனுக்கு சொன்ன, யாசன் சூதனுக்கு சொன்ன அந்த வரலாற்றை எடுத்து பாங்காக செல்கிறார் கைலாயத்திறம். அது ஒரு வார்த்தைகள் முடிவு. அந்த கைலாயத்தில் கழிக்கிறார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ தலங்கள் எல்லாம் இருக்கு, அந்த தலங்கள்ல தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகிய மூன்று சிறப்புடையது எதுன்னு கழிக்கிற போது திருவாதமாக்கி நிகரான ஒரு தலம் இந்த உலகத்திலே உண்டோ என்று ஆரம்பித்து அந்த வரலாற்றை சொல்கிறார். திருவாதவாய் சமர்த்தி இச்சாபுரம் ஞானபுரம் மூலஸ்தானம் என்று பல பேர்களை உடையது, அதனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கிறது, ஒற்றாமரைக்கு நிகரமாக ஒரு ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், ஞான தீர்த்தம், இப்படி அதனுடைய பெருமைகளை எல்லாம் விளக்க சொல்லி அந்த பொற்றாமரை கரையிலே எழுந்தொழியிருக்கக்கூடிய மூலமாக மலைத்த சொக்கலிங்கம், துவாரசாந்த பெருவியாக இருக்கக்கூடிய நிலை, அந்த பெருமானுடைய மூர்த்தி சிறப்பு, ஆக எழுந்தொழியிருக்கிற இடம் தீர்த்தமாகிய நீர் சிறப்பு, அங்கே வடிவு கொண்டிருக்கிற இறைமடை சிறப்பு, இது எல்லா ஊர்களுக்கும் வரணும். நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க வந்து தலங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். நாம் இருக்கிற இடமே ஒரு தலம், நாம் நினைக்கிற நினைப்பே தீர்த்தம். தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், அப்ப சாமி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், செந்தாடி தீர்த்தங்கள் ஆனால்தானே. இறைவனுடைய நினைப்பு இருக்குமானால் எல்லாம் புண்ணியமானது, இறைவனுடைய நினைப்புடையவர்கள் இருக்கிற இடமெல்லாம் சிறந்த தலங்கள், இறைவனை நினைக்கிறவர்களை இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்தருளும் இருக்கு எழுந்தருளும். இவன் திருவுரு இந்த வாபாரி பக்தியாய் உணர்வோர் அழைவாய் மறுத்து இந்த அடியாளர்கள் இருக்கிற பாங்கை பார்த்தா இந்த திருவுருவங்கள் எல்லாம் அந்த எழுந்தருளுகிற மூர்த்திகள் அல்லவா, நெய்யாத மனத்தினை நெகிப்பதற்காக எழுந்தொழி வந்திருக்கிற மூட்டங்கள் அல்லவா, இல்லை என்றால் இந்த நேரத்தில் இத்தனை பேர் திருவிழாடப்படத்தை கேட்கணும் சிந்தனை இருக்க. இறைவனுடைய புகழ் கேட்கிற செவிகள் இருக்கே, வாழி அவன் மந்தம் கண்ட கண்கள், அவனுடைய வார் புகழ் கேட்ட செவிகள் வாழட்டும் என்று குமரகம் சாமி சொல்வார். அப்படி அற்புதமாக இந்த தலம் தீர்த்த மூர்த்திகத்தை எல்லாம் சொல்லி இதெல்லாம் முன்வரை இதுல பல பகுதிகளை நான் குறித்து வந்தனவற்றை கூட சொல்ல முடியாத நிறை, ஆனாலும் பரவாயில்லை. இந்த இந்திரன் என்ற பதவி இருக்கிறதே முயற்சியினாலே, பதவி என்பதே முயற்சியினாலே பெறக்கூடியது. பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொன்னார். புண்ணியம் எப்படி வரும், செயல் செய்யாமல் எப்படி ஐயா புண்ணியம் வரும், பாவமும் செயல் செய்துதான் வருவது. செயல் அதான் வினையே ஆடவர்க்கு உயிர்ந்தது, செயல் இருக்கே அது உனக்கு ஒரு பலனை தரப்போகிறது. செயல் தருகிற பலனை வைத்து அடுத்த முறை இது தீய பலனை தருகிறது செய்யக்கூடாது, இது நல்ல பலனை தருகிறது செய்யலாம் என்று அறிகிற அறிவு இருக்கிறது, அது மானுடனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். அப்படி நூறு அசுமேதையாக மன்னினவன் தேவாந்தர பதவிகளை போக்குறார், அவனுக்கு பசிக்காது ஏற்காது கண் இணைக்காது கால் நிலத்திலே பாவாது, மற்ற இசை தேவர்கள் எல்லாம் அவனுடைய ஏவல் வழியிலே நிற்பார்கள். அந்த இந்திர பதவி அதான் சொல்வார், இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமாநகர் உள்ளார்கள், இந்த சுவை எனக்கு வேண்டாங்கிறார் ஆழ்வார். அந்த பதவியிலே உட்கார்ந்துருக்கான், ஜாக்கிரதையா தான் இருக்கணும், பதவியில உட்கார்ந்துருந்தா மிக எச்சரிச்சா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், அப்பதான் அங்க நாலு பேர் வந்து ஆடுவாங்க, அவங்க வரலாறு சொல்ல வேண்டாம். ஆடுகிற போது அதுல மயங்கி விட்டான். அப்போ இவனுக்கு குருநாதராக நல்லறி காட்டுகிறவராக இருக்கக்கூடிய வியாழ புத்தல் இப்ப குரு பார்வை கோடி புண்ணியம், வியாழக்கிழமை வந்து சுண்டக்கடலை எடுத்து எல்லாரும் சாப்பிடுறோம், அடே பெரியவங்களை மதிக்க தெரிவதுதான் வழிபாடு, குரு வழிபாடு. அந்த குரு வந்த போது எழுந்திருந்து வணங்கி வரவேற்கவில்லை. ஏன்? இந்த ஆற்றல் ஆற்றத்திலே மயங்கி விட்டார். இந்த மாயை என்பது மயக்கம் என்று. கையாளார் மையலில் பட்டார் தமக்கு ஒரு மதி உண்டாமோ, ஒரு பாடம் கதி உண்டாமோ, அது ஒரு பாடம். மதியும் கதியும் இழந்த நிலை. இந்த பார்த்தா நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. குருமார்கள் எல்லாம் மரியாதை இல்லாத இடத்துல இருப்பார்கள். ஆனால் அவர் குருத்துவம் இழந்து போயிடுகிறார்கள். ஆனால் அவர்களும் மரியாதைக்குரியவர்களாக இருந்து கொள்ளணும். அந்த குரு அங்கிருந்து நீங்கின உடனே இவனுடைய செல்வம் பொருட்கன குறையாது. எப்பவும் செல்வம் குறைகிற போதுதான் பகழ்வார்கள் மனிதர்கள். பதவியில் இருந்தா கூட செல்வம் குறையக்கூடாது. பதவி இல்லானாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இல்லாதனாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இருந்தாலும் செல்வம் குறையக்கூடாது. ஆற்றல் இழந்து போனாலும் செல்வம் செல்வம் மட்டும் குறையக்கூடாது. என்ன காரணம் என்று தெரியாமல் நேர போய் பிரம்மதேவன் இடத்துல கேட்கிறான். அவனுக்கு அவனுக்கு மேல அவன் கபட நாடன். இந்த பயலுக்கு வேணும். இந்த பெரியவங்க சில பேரிடத்துலதான் போய் அன்புடையவர்களிடத்துல, அறிவுடைய நல்ல அறிவுடையவர்களிடத்துல போய் கேட்கணும். வக்கரமுத்தி உடையவர்களிடம் போய் கேட்டீங்கன்னா பரிகாரம் சொல்லி பல ரூபாயை இழந்துடும். பல வழிகாட்டுகள், நல்ல வக்கீலா பார்க்கணும், நல்ல டாக்டரா பார்க்கணும், நல்ல இன்ஜினியரா பார்க்கணும். அன்புடையவர்களாக நம்மிடத்திலே ஆழ்ந்த நட்பும் ஈடுபாடு உடையவர்களாக நல்ல அறிவுடையவர்களாக அவரிடத்துலதான் யோசனை. பிரம்மா கிட்ட போய் கேட்டான். அவன் சொன்னான், இந்த பயலுக்கு கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும்னு நினைச்சான். அதான் மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட கீழ்நிலை இருக்கும்போது அழுக்காது, புரிஞ்சுக்கிறார். கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கு தான் மேல்நிலையில் இருக்கவங்களுக்கு அழுக்காறு வரும், சமமா இருக்கிறவங்களுக்கு அழுக்காறு வரும். மேல்நிலை இருக்கிறவங்க கீழ்நிலையிலே அற்பமாக இருக்கிறான் இந்திரன். அவனுக்கு வரட்டும் சொன்னான். இந்த தோஷான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய மகனை நீ வச்சு இச்சனாவசுன்னு பேர், அவனை குருநாதனை வச்சுக்கோ. அவன் தானவர் குலத்துல பிறந்தா கூட அறிவினாலே மிகுந்தவன். அந்த குலம் இல்ல, அறிவு நலன் சார்ந்து இருக்குமானால் அவனை குருநாதராக ஏற்றுக்கொள்ளார். அப்படியே போய் ஏற்றுக்கொண்டு ஒரு யாகம் செய்ய சொன்னான். அவன் மூன்று தலைகளை உடையவன். அவன் யாகம் செய்கிற போது இந்திரனுக்கு வெளியிலே ஆக்கன் சொல்லுவது போலே உள்ளுக்குள்ளே கேடு நினைக்கிறான். உலகத்தில் வெளியிலே வாய் பேசுகிறது பாராட்டுகிறது, உள்ளே வஞ்சகம். ஆனால் தான் வஞ்சகர்பால் விரவானினர் கரவாடும் வண்ணஞ்சர் கரியானை, கரவார்பால் விரவாடும் வேதியனை அறவாட தடைசாட அங்க தடைதாட அங்கையின் அணவேந்து இரவாடும் பெருமானும் எண்மனத்தை வைத்தேன். எண்மனத்தில் வைத்தா நமக்கு கரவு நெஞ்சம் இருக்கக்கூடாது. இங்கே அந்த கரவு வைத்தனாலே இதை ஞான திசையில அறிந்து கொண்டவன் வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த யாக குண்டத்தில் இருக்கிறான் என்று பார்க்காமல் கழுத்தை விட்டுட்டான். ஆனால பாவம் வந்தது, கொலை பாவம். அது பிரம்மகத்தின் சொன்னான். இந்த பிரம்மகத்தை வந்தவொடனே தேவர்களெல்லாம் இந்திரனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நினைந்து இந்த பாவத்தை ஷேர் போடுறாங்க. அந்த காலத்திலேயே ஷேர் விட்டு நட்டத்துக்கு ஷேர் உண்டு, லாபத்துக்கு ஷேர் உண்டு. ஆனா லாபத்துக்கு ஷேர் கொடுக்கறது ரொம்ப குறைச்சல். இங்க இங்க என்ன பண்ணான்னா, ஏ நீரே வா இவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள், ஏ மண்ணே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள். நாலு கூறு போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மரமே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள், பெண்ணே வா நீ இந்த. அப்ப அவங்க கேட்டாங்க, நாங்க அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு ஏதாவது பலன் தானே? பலன் கொடுப்பார்களானால் பழியை கூட ஏற்றுவார்கள். நீங்க புகழ், புகழுக்கு யாரும் வரமாட்டான். ஏன்னா அது புகழ்னாலே என்ன பிரயோஜனம்? புகழ்னாலே அதை காசுக்கு உண்டாயா? உண்மை இந்த தங்கவேலு மாலை வாங்கிட்டு வந்த கதையா போடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பழி என்றால் பாவங்கள் என்று சொன்னால் பலன் கிடைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருக்கிறார். நாலு பேரும் எங்களுக்கு என்ன பலன்? நாங்க நீரு எவ்வளவு பண்ணாலும் தெளிவாயிடும், நுரை வந்தாலும் தெளிவாயிடும், மரம் தோண்டி மண்ணு தோண்டினாலும் அந்த பள்ளம் தானே நிரம்பி விடும், மரம் வெட்ட வெட்ட அதுல பிசினாக அந்த பாவம் கழிந்தாலும் அது வளரும், பெண்களிடத்துல பூப்பு இருந்தாலும் கூட மகப்பேறு காலம் வரைக்கும் இன்பம் அனுபவிக்கலாம் என்றெல்லாம் நுட்பமான செய்திகளை சொல்லி இந்த பாவத்தை கழித்துக் கொண்டான். அதுக்கு பிறகு என்ன ஜாக்கிரதை இருக்கணும் இல்லை?